ஏற்றாலும் நாம் இந்த வருஷத்துல 51 வாரங்களை தாண்டிட்டோம், 51 ஞாயிறு ஆராதனைகளை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் எஞ்சி இருக்கிறது அல்லது மிஞ்சி இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி இருக்கிறார் ஆண்டவர், நமக்கு நன்மை செய்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். சரி, ஒரு ஆமே சொல்லு. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து நடத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தி 2 அதிகாரம். Come with me please, the Gospel of Matthew chapter 2. இரண்டாவது அதிகாரம் நாம் வாசிப்போம். 1-2 படிங்க. 2 அதிகாரம், மத்தேயு 2 அதிகாரம் 1-2 வாசி.
ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் இயேசுவில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள்.
ரைட், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். சரி, 7 வசனத்தின்படி,
அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து.
9-10
ராஜா சொன்னது அவர்கள் கேட்கும் அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, When they saw the star, they were overjoyed. அப்படின்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், அதுதான் இந்த முறை கிறிஸ்துமஸுக்கு அடித்த நோட்டீஸ்ல டைட்டில் போட்டிருக்கேன், ஆனந்த சந்தோஷ பருவலா அப்படின்னு. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நானும் இங்கே வந்து பார்த்தேன். There's a star is hanging on. இது டைமுக்கு டைம் தான் வரும், நெருவு வராது, தட்ட நேரத்துக்கு வரும், அதுக்கப்புறம் போயிடும். வானத்தில் ஏராளம் நட்சத்திரங்கள், ஆனால் அதுல ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் தான் இந்த சாஸ்திரிகளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி. There are so many stars in the sky. வான வெளியிலே பால்வெளியிலே ஏராளமான நட்சத்திரங்கள், ஆனால் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் தான் சாஸ்திரிகளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணி. சோ அந்த நட்சத்திரத்தை குறித்து தான் இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு அந்த நட்சத்திரம். சோ இந்த நட்சத்திரத்தை குறித்து நான் சில காரியங்களை வேதத்திலே பார்த்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். அவைகளை குறித்து நான் கொஞ்சம் முதலாவது கொஞ்சம் சொல்லி அதுக்கு பிற்பாடு நம்முடைய செய்திக்குள்ள நான் கடந்து போலாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். முதலாவது, நட்சத்திரம் என்கின்ற வார்த்தை அல்லது நட்சத்திரம் என்கின்ற சொல் சிருஷ்டிப்பிலே வருகிறது. அதை நான் பார்க்கும்போது படிகள் 1 அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரம் 1:16-17 ஆதியாகமம் 16:17 1:16-17
பகலே ஆள பெரிய சுடரும் இரவே ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியிலே பிரகாசிக்கவும்.
அவைகள் பூமியிலே பிரகாசிக்க கடவுள் எங்க இருக்குது? வானத்துல இருக்குது. ஆனால் வானத்திலிருந்து பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் வெளிச்சம் எதற்கு? இந்த பூமிக்கு. சோ ஆண்டவர் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் படைத்தது பூமியில பிரகாசிக்கிறதுக்காக மட்டுமல்ல, காலங்களையும் நாட்களையும் குறிப்பதற்காக ஆண்டவர் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் படைத்தார் சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போமே. சங்கீத புத்தகத்துக்கு பாருங்க, சங்கீதத்திலே சங்கீதக்காரன் நட்சத்திரத்தை குறித்து சில தகவல் தருகிறார். படி 147வது சங்கீதம் 4வது வசனத்தை படி. 147:4 சங்கீதம் 147:4.
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
இந்த வசனத்தை நாம் பார்த்தபோது ஐ வாஸ் த்ரில், எனக்கு பரவசமாக இருந்தது. அவர் வானம் மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் இலக்க திட்டமாக அவைகளை எண்ணி அவைகளெல்லாம் என்ன செய்ய பேச சொல்லி அழைக்கிறார் என்று இந்த வேத பகுதி சொல்றது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திரும்ப படிங்க, அந்த பசங்க திரும்ப படி.
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
இங்க ரெண்டு காரியம் குறிப்பிடப்படுது. நட்சத்திரங்களை ஆண்டவர் எண்ணுகிறாராம், மட்டுமல்ல அவைகளுக்கு பேர் சொல்லி அழைக்கிறார். அப்படியானால் அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் தேவன் சில பேர்களை வைத்திருக்கிறார் என்பது நாம் மறுக்க முடியாத சில உண்மை. ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். மட்டுமல்ல வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த விஞ்ஞான உலகத்துல கூட, இந்த அறிவு பெருகி போன இந்த விஞ்ஞான உலகத்துல இன்று வரைக்கும் பால்வழியிலே வானம் மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியாமல் இருக்கு. எண்ண முடியாது, எண்ணக்கூடாது. கம்ப்யூட்டர் யுகம் வந்தாலும், அறிவு பெருத்து விஞ்ஞானம் வளர்ந்து போனாலும், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஒரு மனுஷனால எண்ண முடியாது. விஞ்ஞானம் அதை எண்ணி கணக்கிட முடியாது. ஆனால் வேதம் சொல்றது, தேவன் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணுகிறார், இலக்க திட்டமாக எண்ணி மட்டுமல்ல அவைகளை பேச சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். பிகாஸ் ஹி இஸ் த கிரியேட்டர். ஏனென்றால் காரணம், அவர் சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். நட்சத்திரங்களை உருவாக்கி அந்தரங்கத்தில் அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார். ஆகவே அவைகளை அவர் எண்ணுகிறார், மட்டுமில்ல அவைகளை பேச சொல்லி அழைக்கிறார் என்று இந்த வேதம் சொல்றது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் சில தகவல்களை சொல்றோம் பாருங்க. யோபுவின் புஸ்தகத்துக்கு வாருங்க. யோபுவும் சில தகவல்களை இந்த நட்சத்திரத்தை குறித்து தர்றார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 38:6-7 படிங்க. யோபு 38:6-7 சீக்கிரம் பாருங்க, நான் செய்திக்குள்ள போட்டு. யோபு 38:6-7 அதன் ஆதாரங்கள் ஆதாரங்கள் இருக்கு, அஸ்திவாரம் இருக்கு. Nobody can deny that. அத படிங்க. பூமிக்கு
அதன்
ஆதாரங்கள் எதன்மேல் போடப்பட்டது?
அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்?
அதன் மூலைக்கல்லை, கோடிக்கல்லை வைத்தவர் யார்?
அப்பொழுது விடிய காலத்தில்
பாருங்க, அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள்
ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே.
இந்த வசனத்தை பார்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் பூமியை அவர் உண்டாக்கும் போது அதற்கு ஒரு மூளைக்கல்லையும் வைத்து அதை அஸ்திவாரப்படுத்தி இருக்கார். பாருங்க, இன்று வரைக்கும் மனுஷன் அந்த மூளைக்கல்லை கண்டுபிடிக்கவே முடியாது, கண்டுபிடிக்கவே இல்லை. பட் த பைபிள் சே, தேவன் இந்த பூமியை உருவாக்கும் போது அதற்கு ஒரு மூலக்கல்லை வைத்திருக்கிறார். அந்த மூலக்கல்லை அவர் வைத்த போது என்ன நடந்திருக்குது? நட்சத்திரங்கள், விடிய காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாக பாடி இருக்குது. தேவ தூதர்கள் கம்பீரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். எப்பொழுது இந்த பூமிக்கு அவர் அஸ்திவாரம் போட்டு மூலக்கல்லை வைத்து அஸ்திவாரம் போட்ட போது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன? நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாக பாடியிருக்கு, தேவ தூதர்கள் கம்பீரித்திருக்கார்கள். மனுஷன் பூமியை தேவன் படைத்து மனுஷனை இதில் சிருஷ்டிக்க போது எல்லாவற்றையும் அறிந்த தேவ புத்திரர் எல்லாரும் ஏகமாக கம்பீரித்து பாடியிருக்கிறது. ஆகவே நட்சத்திரங்கள் கூட ஆண்டவுடைய சிருஷ்டிப்பிலே பங்கு பெற்றிருக்கிறது, பாட்டு பாடியிருக்கிறது. இதை குறித்து நான் சொல்லும்போது ஒரு காரியம், நியாயாதிபதி புத்தகத்தை நீங்க பார்ப்பீங்க, சொன்ன பார்க்க நான் சொன்ன கவனிங்க. பாராக் என்கின்ற ராஜா சிசேரா என்கின்ற சேனாதிபதியோட யுத்தம் பண்ணும் போது வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் தங்கள் ஐனங்களில இருந்து சிசேராடவோடு யுத்தம் பண்ணது சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை படித்தவர்களுக்கு நான் சொல்றது புரியும், விளங்கு. வானத்திலே நட்சத்திரங்கள் தங்கள் ஐனங்களிலே, தங்கள் ஸ்தானங்களிலே இருந்து சிசேராவோடு, அதாவது அந்நிய படைகளோடு யுத்தம் பண்ணியிருக்கு. Can you believe that? இதனை நம்ப முடியுமா? But it is true. We cannot deny that. அதாவது தேவன் தன்னுடைய திட்டத்திலே நட்சத்திரங்களை கூட பாவித்திருக்கிறார். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றேன் விளக்கமாக, பின்னுக்கு போகும்போது. தேவன் தன்னுடைய திட்டத்திலே தன்னுடைய நோக்கத்திலே சிற்சில நேரங்களில் நட்சத்திரங்களை கூட பயன்படுத்தியிருக்கிறார். சர்வ வல்லவர். He can use anything. He can use everybody. Because he is the creator. சிருஷ்டிகர்த்தர். ஆகவே இந்த பூமிக்கு அவர் மூளைக்கல்லை வைத்து அஸ்திவாரம் போட்டபோது தேவ தூதர்கள் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ தூதர்கள்லாம் கம்பீரித்து மகிழ்ந்திருக்கார். ஆண்டு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு சில தகவலை சொல்றோம் பாருங்க. இந்த நட்சத்திரங்களுக்கு பேரெல்லாம் வச்சு அழைக்கிறான்னு சொல்லி சங்கீதத்தை நாம் வாசிச்சோமே, இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கிற பேர் ஒரு சில பேர்களை குறித்து யோபு நமக்கு தகவல் தாரு. அதை படிங்க. யோபு 9:9 சீக்கிரம் படிங்க. யோபு 9:9 யோபு 9:9
அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும்
திரும்ப படிங்க.
அவர் துருவ சக்கர
நட்சத்திரங்களையும் இந்த நட்சத்திரத்துல பேர் என்னங்க? துருவ நட்சத்திரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? துருவ நட்சத்திரம் எங்க இருக்குது? வானத்துல. இன்னொரு பேர் 26:13 படிங்க. யோபு 26:13 கூட அவுக்காப இருக்கும், என்ன செய்யறது? படி 26:13 படி. 26:13
வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிச்சு.
இங்க பாத்தீங்கன்னா சர்ப்ப நட்சத்திரம் அப்படி இருக்க பாருங்க. முதல் நீங்க பார்த்த நட்சத்திரத்துக்கு யோபு சொல்றாரு அது துருவ நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு சர்ப்ப நட்சத்திரம். இங்க நான் முதல் சங்கீதத்தில் பார்த்த வசனம் சொல்லுது அவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறார், மட்டுமல்ல இலக்கு திட்டமாக அழைக்கிறார். அந்த நட்சத்திரங்களின் சில பேர்களை குறித்து யோபு நமக்கு தகவல் தர்றாரு. நான் சொல்றேன் கேளுங்க, இந்த வேதம் இட் இஸ் அ சயின்டிபிக் புக். இது ஒரு விஞ்ஞான புத்தகம். இந்த வேதம் ஒரு சரித்திர புத்தகம். இந்த வேதம் ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்க இந்த வேதத்துக்கு ஆண்டவருக்கு சோதரம் உண்டா. நன்றாக கவனிங்க. துருவ நட்சத்திரம், சர்ப்ப நட்சத்திரம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவை எல்லாம் ஒரு நாள் சங்கீதக்காரன் தாவீது அவன் கீழே இருந்து வானத்தையும் அதில் இருக்கிற நட்சத்திரங்களையும் சந்திரனையும் சூரியனையும் பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு காரியம் எழும்பிட்டது. படிங்க சங்கீதம் 8:4 சங்கீதம் 8:3-4 படிங்க. சங்கீதம் 8:3-4 சங்கீதம் 8 உமது விரல்களில் பிரியாகிய வானங்களையும் மானங்களையும் நீர் உண்டாக்கின சந்திரனையும் நாம் பார்க்கும் போது படி மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று உம்முடைய விரல்களின் கிரியாகிய வானங்களையும் அப்படி இருக்கா பாருங்க. அப்படி இருக்கா சங்கீதத்தில் 8:1 உம்முடைய விரல்களின் கிரியாகிய வானங்களையும்
ஸ்தாபித்த
சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும் போது and the moon வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் சந்திரனையும் நாம் பார்க்கும் போது அவருக்குள்ள என்ன எண்ணம் வருது தெரியுமா? மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். ஆகவே வானங்கள் தேவனுடைய விரல்களின் கிரியைகள், சந்திரன் நட்சத்திரம் ஆண்டவுடைய விரல்களின் கிரியைகள். அவைகளை உருவாக்கி அந்தந்த இடங்களிலே அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு தகவல் சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:15 1 கொரிந்தியர் 15:41 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து இன்னும் ஒரு தகவல் தர பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். 15:41
சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே.
நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு,
மகிமையிலே நட்சத்திரம்
மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்தவாக இது எப்படி இருக்கு? ரைட். சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு இருக்கிற மகிமை வேறு. There are so many difference between the stars even. நட்சத்திரங்களுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்களுக்குள்ளேயும் வித்தியாசங்கள் இருக்கு, அவர்களுடைய மகிமையும் வித்தியாசமாக இருக்கு. சோ இட் இஸ் டிரெமெண்டஸ். நாம் இவர்களை குறித்து சிந்திக்கும் போது நமக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. ஆறு நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இன்னும் சில நட்சத்திரங்களை குறித்து இன்னும் சில ஏன் தெரியுமா? என கவனிங்க, வானத்திலே நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுபவைகள் உண்டு, இந்த பூமியிலும் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுபவைகளும் உண்டு. Somebody they call TV star என்றார். டிவியில ஒருத்தன் சைன் பண்ணிட்டான், அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? டிவி ஸ்டார் என்றான். சினிமாவில் ஒருவன் ஹோஹோன்னு போயிட்டான், அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? அவ சினிமா ஸ்டார் என்றாங்க. இன்னும் ஒரு மடி மேல போய் சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க. என்ன ஸ்டார்? சூப்பர் ஸ்டார். ஆனா அவைகள்லாம் சூப்பர் ஸ்டார் இல்லை, பட் பீப்புள் ஆர் கோலிங் லைக் தட் சூப்பர் ஸ்டார். ஸ்போர்ட்ஸ்ல ஒருவன் ஃபுட்பால்ல நன்றா அவன் ஷைன் பண்ணிட்டான், அவனை பார்த்தா அவன் ஒரு ஸ்டார் என்றான். அவன் விலை 91 மில்லியனுக்கு போகுது. பேர சொல்ல நம்பரும் கிரிக்கெட்ல ஒரு அபாரமாக ஆடிட்டான் வானத்திலே நட்சத்திரங்கள் ஏராளம், பூமியிலே நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுறவர்களும் உண்டு. ஆகவே நான் சொல்றவர்களை குறித்து தயவு செய்து கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கவனி இப்படி இருக்கும்போது இது ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். யூதா எத்தனாம் அதிகாரம், முதலாம் அதிகாரமா இருக்கா? முதலாம் அதிகாரம் 13வது வசனப்படி, யூதா புத்தகம் முதலாம் அதிகாரத்துல 13வது வசனப்படி,
தங்கள் அவமானங்களை அவர்கள்
இருக்கா? அப்படி
தங்கள் அவமானங்களை நிறதள்ளுகிற அமளியான கடல்களும் நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள்.
மார்க் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. மார்க்கம் தப்பின
தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள்.
மார்க்கம் தப்பி அலைகிற என்னவா? நட்சத்திரங்கள். இந்த வசனத்தை படிக்கும் போதுதான் எனக்கு ஒரு காரியம் புலப்படுது. அதான் சொல்ற, திஸ் இஸ் அ சயின்டிபிக் புக். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். அப்படியானால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் ஆண்டவர் ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கா என்பது நமக்கு புலப்படுது இல்லையா? தேவன் சர்வ வல்லவர். பாருங்க, இந்த வானத்தில் இருக்கிற எண்ணுக்கணக்கற்ற பில்லியன் ஆஃப் பில்லியன் ஸ்டார்ஸ், ஒவ்வொரு நட்சத்திரங்களும் சொல்றேன், ஒவ்வொரு பாதையில தான் ஓடுது. அவைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மார்க்கத்தில், அந்த வழியில, அந்த பாதையில தான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் மூவ் பண்ணுது. அவைகள் தங்கள் வழி மார்க்கத்தை விட்டு வழிதப்பமா இருந்தால் வானத்திலே ஒன்றோடு மோதக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். ஆகவே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு கூட தேவன் ஒரு வழியை ஏற்படும். இவை குறித்து நான் படிக்க பார்த்து யோசித்துக் கொண்டு போது இன்னொரு காரியம் எனக்குள்ள க்ளோஸ் பண்ணி என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம தானே, நாம எல்லாரும் பறக்கிறோம் பாருங்க, பிளைட்ல ஏறி இருக்கோம் பாருங்க. வித் இன் 24 hours யூ கேன் ரீச் எனிவேர் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் 24 மணி நேரத்துக்கு நீங்க போகக்கூடிய மாதிரி விமானத்தை செஞ்சு வைக்க 1000 people கேன் ஆல்சோ ஃபிளை ஈவன் ஒன் ஃபிளை. என்ன கவனிங்க, இன்னைக்கு இந்த பிளைட் எல்லாம் பறக்குது பாருங்க. இந்த விமானங்களுக்கும் ஆகாயத்துல பறக்கிற ஒவ்வொரு விமானத்துக்கும் அதற்கு ஒரு ஓடு பாதை இருக்கு. அந்த மார்க்கத்துல, அந்த வழியில, அந்த பாதையில தான் அந்த விமானம் பறக்கணும் போகணும். அப்படி இல்லாட்டால் ஆகாயத்திலே அநேக விபத்துகளை தவிர்க்க முடியாத போகுது. நட்சத்திரங்களும் ஒரு பாதையில தான் மூவ் பண்ணுது பாருங்க. ஆகவே நீங்க சொல்லுது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் போக வேண்டிய வழியை தவற விட்டு விட்டால் அலைகிறது தவிர்க்க முடியாது. நீயும் நானும் நடக்க வேண்டிய வழியை தவற விட்டு விட்டால் நாம் அலைகிற அலைச்சல் தவிர்க்க முடியாது. நான் சொல்றது விளங்கிக் கொள்ளுங்க. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். இன்னொரு சில தகவல் சொல்லி நான் செய்திக்குள்ள போறேன். கவன், இப்ப கம் டு தி லாஸ்ட் புக் ஆஃப் தி பைபிள், கடைசி வேதத்தின் கடைசி புத்தகம், வழிபட்ட விஷயத்துக்கு பாருங்க. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. 1 Kings 16:16, 1:16.
தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை
ஏந்தி கொண்டிருந்தார்.
அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது.
தன்னுடைய வலது கரத்தில் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆஃப்டர் தி ரெசரக்ஷன், உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த மகிமையின் காட்சியில் யோவானுக்கு தன்னுடைய வலது கரத்திலே என்ன தேடி கொண்டிருக்கார்?
7 நட்சத்திரங்கள்.
20 படிங்க. யார் அந்த ஏழு நட்சத்திரங்கள் விரோதப்படுங்க?
என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்களின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்துவிளக்களும் ஏழு
சபைகளாம். ரைட். அங்க ஏழு நட்சத்திரங்களும் அங்க ஏழு சபைகளே தூதர்கள், அந்த சபைகளை நடத்துகிறவர்கள். மற்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற பொன் குத்துவிளக்கள் சபைகள் என்பது நமக்கு பிடிச்சி. ஆகவே நட்சத்திரங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. இன்னொரு சில வசனங்களை சொல்ற கவனி. ரைட். இப்ப கடைசியா ஒரு வசனம் 22:16 படிங்க. கடைசி லாஸ்ட் பேஜ் ஆஃப் த பைபிள், வேதத்தில் இருக்க கடைசி பக்கத்துல 22:16 நினைக்கிறேன். படி.
அந்த நகரம் சதுரமா இருந்தது.
22:16
சபையில் இவர்களை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவள்ளி
நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷத்தில் தன்னை அவர் வெளிப்படுத்துறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதை முடித்து நாம் போறதுக்கு இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. நாம இந்த நட்சத்திரத்துக்கு வேற இன்னும் சில விண்மீன்கள் சொல்லுவார். ஒரு ஒரு பொருளுக்கு பல சொல்லுகள் இருக்குது, நமக்கு தெரியும் ஒவ்வொரு மொழியிலும். நட்சத்திரத்துக்கு விண்மீன்கள் சொல்லுவார்கள். ஆனா பொதுவாக எங்க இடங்கள்ல என்ன என்ன வேர்டு பாதிப்பாங்க தெரியுமா? வெள்ளி என்னுவாங்க. ஹலோ, என்ன பாக்குற? வெள்ளி பார்க்க போனியாங்க. வெள்ளி ஏன் அதை சொல்றது தெரியுமா? ஏசாயா 14 அதிகாரத்துக்கு போவீங்களா இருந்தால் அங்கே சொல்லப்படுறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழ தள்ளப்பட்டாய், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே தரையில விழ வெட்டப்பட்டார். அதிகாலை த பிரைட் மார்னிங் ஸ்டார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. அது யாரு குறி சொல்லப்படுது தெரியுமா? சாத்தான், லுசிபரை குறி சொல்ல. வானத்திலிருந்து விழ தள்ளப்பட்டாய். அவன் ஒரு காலத்துல பிசாசு தேவனுடைய சமூகத்தில் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியை போல இருந்திருக்கு. ஆனா அவனுக்குள்ள எழுந்த மெட்டிமைகள் பெருமைகள் ஆண்டவர் அவனை கீழே தள்ளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் எங்க நிற்கிறோம்? நட்சத்திரத்தில் நிற்கிறோம். சரி, இப்ப சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரத்துக்குள்ள நாம் கடந்து சொல்ல போறோம். நான் சொன்ன சில குறிப்புகள் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை குறித்து கொஞ்சம் விலகி கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக அதை நான் குறித்துக் கொண்டேன். ஆண்டு நாமத்துக்கு மகிமுண்டாடு. ரைட். இப்பொழுது நாம் சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரத்துக்குள்ள 2:10 சொல்றது, அவர்கள் அந்த ஆனந்த அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். நான் யோசித்து பார்க்கிறேன், கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் அறிவாளி வான சாஸ்திரிகள் அஸ்ட்ரோலஜிஸ்ட், வானத்தில் நடக்கிற காரியங்களை ஆராய்கிற படித்த மேதைகள், அறிவாளி புத்திசாலி, இவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். எதை? நட்சத்திரம். இவர் சொல்றார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்கிறார்கள். அப்படின்னா ரெண்டு காரியம் நமக்கு புலப்படுது. ஒன்று, அவர்கள் கண்ட நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு வெளிப்பாடு அவளுக்கு இருந்திருக்கும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இறைவன் தேவனுடைய குமாரன் என்கின்ற ஒரு வெளிப்பாடும் அவளுக்கு இருந்திருக்கும். ஏனென்றால் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கணும் என்கிறார். அவள் இந்த ரெண்டு வெளிப்பாடும் அவளுக்கு இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று இறைவன் என்று அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தபடியால் தான் அந்த நட்சத்திரத்தை இவ்வளவு தூரத்தில் கண்டு தொலைவில் கண்டு ரிஸ்க் எடுத்து எத்தனையோ நாட்கள் பிரயாணம் பண்ணி ஆண்டவர் இயேசு சிசுவாக பிறந்தபோது அவரை பார்க்க மட்டுமல்ல அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறார். சோ இவர்களை கொண்டு வரத்தான் இந்த நட்சத்திரம் அங்கே பிரகாசித்தன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த நட்சத்திரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ளோம். I want to share something that we can able to study and we can learn something out of this star. இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை, ஏன்னா இது கிறிஸ்துமஸ் பீரியடாக இருக்கிறது, ஆகவே நான் இதை டச் பண்ணலாம்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பிலே பல நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கார். கத்ரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்த போது பலர் அவருடைய பிறப்பிலே சம்பந்தப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் ஒரு நட்சத்திரமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அவ இந்த நட்சத்திரத்திற்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நட்சத்திரம் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப கவனிங்க, நட்சத்திரம் என்ன? Why the people are calling star? இந்த பூமியிலே ஜனங்கள் சிலரை பார்த்து நட்சத்திரங்கள் ஸ்டார் என்று அழைக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், எவர்கள் எந்தெந்த துறையிலே சிறந்து சிறப்பாக விளங்குகிறார்களோ அவர்களை நட்சத்திரம் என்று அழைக்கிறார். நான் அப்படி சொன்னது போல ஒரு சினிமாவில் ஓகோண்டு ஆக்ட் பண்ணிவிட்டால் அவனை ஸ்டார் என்று அழைக்கிறார். அல்லது விளையாட்டில் ஒருவன் ஓகோண்டு அபாரமாக விளையாடிவிட்டால் அவனை ஸ்டார் என்றார். எந்த துறையிலும் ஒருவன் சிறப்பாக அவன் திகழ்ந்தாலும் அவனை பார்த்து ஸ்டார் என்று சொல்றாங்க, நட்சத்திரம் சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த துறையிலே ஷைன் பண்றபடியா, அதாவது அவர்கள் அந்த துறையிலே பிரகாசிக்கிறபடியால் அவர்களை நட்சத்திரம் என்று அழைக்கிறார். சோ நான் இந்த மத்தியான வேளையில் இந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் பீரியட்ல உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். நட்சத்திரம் நம்பர் ஒன், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நாம் சிந்திக்க வேண்டியதும் சீதைக்கு பார்க்க வேண்டியதுமான நட்சத்திரம் நம்பர் ஒன் என்னவென்றால், நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதாக இருக்கும். A star should be shine. ஒரு நட்சத்திரம் அது பிரகாசிக்கணும். நான் இங்க வந்தபோது இந்த நட்சத்திரத்தை பார்த்தேன், அதுல ஒளி இல்லாம இருந்தேன். போடுங்க, அது கொஞ்சம் ஜொலிக்கட்டும், நட்சத்திரம் ஜொலிக்கணும் பாருங்க. அப்படி இல்லாவிட்டால் அது நட்சத்திரம் இல்லை. நட்சத்திரம் பிரகாசிக்கும். நாம் ஆதியாகமத்தில் பார்த்த வசனம் என்ன சொல்றது? சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் அவர் படைத்தார். எதற்காக படைத்தார்? பூமியிலே அவர்கள் பிரகாசிப்பதற்காக. They should be shine. இன்று வரைக்கும் இத்தனை ஆண்டுகள் போயும் இன்று வரைக்கும் நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் சந்திரனும் சூரியனும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது, நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. சோ ஒரு நட்சத்திரம் முதலாவது என்ன செய்யணும்? பிரகாசிக்கிறதாக இருக்கு. இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்ட நட்சத்திரம், பிரகாசம் உள்ள ஒரு நட்சத்திரம். That is a special star. அது ஒரு மகிமையான நட்சத்திரம், அது ஒரு விசேஷித்த நட்சத்திரம். ஏனென்றால் ஞானிகளுக்கு அது வெளிப்பட்டிருக்கு. பாருங்க, நட்சத்திரம் முதலாவது அது பிரகாசிக்கிறதாக இருக்கு. It should be shine. இது என்னத்தை காட்டுகிறது? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவோடு சம்பந்தப்படுத்துறது நமக்கு மிகவும் இன்றியமையாது. எப்படி அந்த நட்சத்திரம் பிரகாசித்ததோ அதை போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பூமியில பிரகாசிக்கிறவர்களாக இருக்கும். We should be shine for Christ. இந்த உலகத்தில் பலர் பிரகாசிக்கிறார்கள் தங்களுடைய சுய புகழ்ச்சிக்காக, தங்கள் சுய மகிமைக்காக, பேருக்காக புகழுக்காக பலர் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த உலகம் இருள் நிறைந்ததாக இருக்கிறபடியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் ஒரு நட்சத்திரம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாமும் ஒரு பிரகாசம் உள்ள நட்சத்திரம் என்பதை நாம் மறக்க கூடாது. நாமும் ஒரு விசுவாசித்த நட்சத்திரம் என்பதை நாம் மறக்க கூடாது. ஆகவே ஒரு நட்சத்திரம் அது ஜொலிக்கிறதாக இருக்க வேண்டும், ஒரு நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதாக இருக்க வேண்டும். ஒரு நட்சத்திரம் அந்த பிரகாசத்தை இழந்து விட்டால் அதனால பிரயோசனம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, 1:9 யோவான் 1:9 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? படிங்க 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே
அந்த மெய்யான ஒளி.
அப்ப அந்த ஒளி என்ன செய்யணுமா, உலகத்துல வரணும். நான் சொல்றது தயவுசெய்து சிந்திக்கு, நான் சொல்றது தயவுசெய்து யோசிங்க. ஒளி, ஒளியா இருக்கிற இறைவன், ஒளியாக இருக்கிற இறைவன் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரணும். வந்து என்ன செய்யணுமா, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷர்களையும் எல்லா மனுஷர்களையும் அந்த ஒளி என்ன செய்யணும், பிரகாசிக்க பண்ணணும். தட் இஸ் த கோல், தட் இஸ் த மோட்டிவ். சோ இறைவன், ஒளியாக இருக்கிற இறைவன் இந்த பூமியில வந்து எல்லா மனுஷனும் என்ன செய்யணும், பிரகாசிக்க பண்றதா இருக்கும். அவங்க நீங்க ஒன்று ஒன்று சொல்றது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படி சொன்னாரா இல்லையா? நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுபவன் இருளிலே நடவாமல் நித்திய ஜீவனை அடைந்திருப்பார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு திருவிழம் பற்றியிருக்கார். எனக்கு அறிமானவர்களே, எப்படி மெய்யான ஒளியாக இயேசு இந்த உலகத்தில் பிரகாசித்தாரோ அதை போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரை பின்பற்றுகிற நாமும் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி சித்தம் என்பதை நாம் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் கூடாது. ஒரு நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதாக இருக்கும். அவ இயேசு இந்த உலகத்திலே வந்தார், நாம் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் நாம் கொண்டாடுறோம் கிறிஸ்துமஸ். What is the meaning for the Christmas? Christmas என்ன என்னங்க, தெய்வம் இறைவன் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார், மனித அவதாரப்படுத்தி இறங்கி வந்த ஒளி. இறைவன் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார் எதற்காக, உன்னையும் என்னையும் பிரகாசிக்கிறதுக்காக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 60 உண்டு என்ன சொல்றது, ஏசாயா 60 உண்டு, எழும்பி பிரகாசி. என்ன செய்யணுமா, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. என்ன கவனிங்க, நாம் எல்லோரும் பிரகாசிக்க வேண்டும் என்றது ஆண்டவருடைய சித்தம், திட்டம், நோக்கம். அவர் நாம் பிரகாசிக்க வேணுமா இருந்தால் என்ன செய்யணும், நாம் எழும்பணும். அப்ப நீ கேட்கிறாங்க, எங்க எழும்புறது பாஸ்டர்? அதான் கேள்வி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எங்க எழும்பணும், நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர்களை உதறி தள்ளிவிட்டு நாம் எழுந்தால், எழும்பினால் ஆண்டவர் இயேசு நம்மை பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமுண்டா. உனக்கு தெரியும், உண்ட மனசாட்சி தெரியும், இன்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்வதற்கு, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவோடு நடப்பதற்கு, ஆண்டவர் இயேசுவுக்காக பிரகாசிப்பதற்கு, நீயும் ஒரு நட்சத்திரமாக மாறுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் என்ன, குறைகள் என்ன என்பது உன்னுடைய மனசாட்சி தெரியும். ஆகவே தேவனுடைய மனுஷனே, மனுஷனே, நான் உனக்கு சொல்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் நீ பிரகாசிக்கிறதுக்கு இருக்கிற தடைகள் என்ன என்பதை கண்டுபிடித்து அவர்களை விட்டு நீ எழுந்திருப்பாயானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னையும் பிரகாசிக்க பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நீயும் நானும் ஒரு நட்சத்திரமாக திகழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். படிங்க யோவான் 5:35 வசனம். தேவசம்மன் அங்க ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கிறோம், அது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. யோவான் 5:35 படி,
அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கழிவுற மனதாயிருந்தீர்கள்.
எப்படி இருக்குது பாருங்க, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க, ஏசாயாவை நாம் பார்க்கிறோம் எழும்பி பிரகாசிக்கிறது சொல்லப்படுறது, இங்க நாம் பார்க்கிறோம் எரிந்து பிரகாசிக்கிறவன் என்று சொல்லப்படுறது. ஹலோ, அங்கு சொல்லப்படுது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. This is the time to shine for Christ. இதுதான் காலம், இதுதான் நேரம், நீ ஆண்டவர் இயேசுவுக்காக பிரகாசிக்கிற காலம். இது அனுக்கிரக காலம், இது கிருபையின் காலம், இது நல்ல காலம், இது சரியான காலம், இது ஏற்ற காலம், இது உனக்கு நல்ல காலம். ஆகவே இந்த காலத்தை நேரத்தையும் தழுவ விடாது, இந்த காலத்தை நேரத்தை இழந்துடாத. This is the time to shine for Christ. You can be a star if you follow Christ truly. ஏதோ மேலெழுந்த வாரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அரவாசி வெளிச்சமும் அரவாசி இருளுமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லையே. வாழ்க்கையில பாதி தூய்மையும் பாதி இருட்டுமாக இருக்க, பாதி தூய்மையும் பாதி பாவமாக இருக்க ஆண்டவர் நம்ம ஒருவரையும் அழைக்கவில்லையே. அல்லது நம்முடைய வாழ்க்கையில பாதி தேவனுக்கு பாதி உலகத்துக்கு என்று வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லையே. ஒரே ஒரு வாழ்வு, ஒன்று அது உலகத்துக்கு அல்லது தேவனுக்கு. பிட்வீன் டூ திங்ஸ், ரெண்டு இடைப்பட்ட காலத்துக்குள்ள இடைப்பட்ட நிலையில் இருந்து நாம் ஒன்றையும் நாம் செய்யவே முடியாது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கார். What a beautiful witness. என்ன அற்புதமான ஒரு சாட்சி, ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டது. யோவான் என்கின்ற ஒரு மனிதன், அவனை குறித்து சொல்லப்பட்ட சாட்சியை அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக. யார் சொன்ன தெரியுமா? இந்த சாட்சி ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றான், பிஹோல், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று ஆண்டவர் இயேசு அவனை குறித்து சொல்லுற இந்த அற்புத சாட்சி எவ்வளவு மேன்மையா இருக்குது பாருங்க. அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவனுடைய ஜீவியம், அதை பார்த்து ஆண்டவர் சொல்றான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு அப்படின்னு. நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்திலே மழை கூட மனதா இருந்து எழும்பி பிரகாசி, எரிந்து பிரகாசி. என கரிமானுக்குள்ளே நாம் எல்லோரும் ஒரு நட்சத்திரமாக மாறும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் இருள் நிறைந்ததாக இருக்கு. பாவ இருள் பூமியை மூடுகிறது, காரிருள் பூமியை மூடுகிறது, பாவம் எங்கும் தலைவிரித்து ஆடுகிறது. எங்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எங்கு பார்த்தாலும் பாவம். நம்முடைய கண்களாலே பார்க்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், எங்கு பார்த்தாலும் பாவம் தலைவிரித்தாடுகிறது. உலகம் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்கிறது, நீயும் நானும் ஒரு நட்சத்திரமாக நாம் திகழ்வோம் என்றால், இருள் நிறைந்த இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரமாக பிரகாசிக்கிறவளாக ஆண்டவர் இயேசுவுக்காய், கிறிஸ்துவுக்காய், தேவனுடைய குமாரனுக்காய், இரட்சகருக்காய், இயேசுவுக்காய் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நீயும் நானும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், நோக்கம் என்பதை மறந்துடாது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற உலகத்தை அவனை கேட்கிறேன், ஹலோ, இதை உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கணும். உங்களுடைய மனசாட்சியும் தெரியும். நீ வாழ்ற வாழ்வு, நான் வாழ்ற வாழ்வு, நம்முடைய மனசாட்சியும் தெரியும். ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கணும். குறுகின வாழ்வு, ஆனால் யோவான் ஸ்நானம் செய்த பலத்த காரியங்களும் கிரியைகளும் பார்க்க பார்க்க படிக்க படிக்க பரவசமான. கொஞ்ச காலம் வாழ்ந்தான், ஆனால் கர்த்தருக்கு என்று பல காரியங்களை சாதித்து விட்டான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணதுக்கு வந்து யோவான் அதை செய்து முடித்தான். ஈட்டில் தன் தலைவருக்காக தன் தலையை கொடுத்து போனான். ஆகவே சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்து கொடுத்த அவனை போல ஒருத்தன் எரிந்து பிரகாசிக்கும். நீயும் நானும் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக நாம் இருக்கோம். ஒளி இழந்த நட்சத்திரம் எதுக்கு? ஜொலிக்காத நட்சத்திரம் எதுக்கு? பிரகாசிக்காத நட்சத்திரம் எதற்கு? அதனால் என்ன பிரயோஜனம்? அதன் நோக்கத்தை இழந்துடும், வாழ்க்கையின் நோக்கத்தையும் இழந்துடும். இன்றைக்கு வாழ்க்கையிலே தங்களுடைய நோக்கத்தை இழந்து நடைப்பணம் போல நடமாடுற நாதியட்ட மனுஷர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஏன் வாழ்கிறார்கள் தெரியாது, ஆனால் வாழ்கிறார்கள். They are wasting their time and life which has given by the Lord. What a pity. தேவனால் அளந்து கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்கிறது. எவ்வளவு பரிதாபம் தரியும். பைபிள் சொல்றது காலத்தை காலம் உள்ளதாக இருக்க முடியாது, அதை பிரயோஜனப்படுத்தி. உனக்கு தேவனால அளந்து கொடுக்கப்பட்டிருக்க இந்த நாட்களே காலங்களையும் நீ பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் பொல்லாதவைகள், அவை இப்பொழுது ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தந்திருக்க இந்த நாட்களையும் காலத்தையும் நேரத்தையும் சுகத்தையும் பலத்தையும் வாய்ப்பையும் வசதிகளையும் ஆண்டவருக்காக நான் பயன்படுத்தியாக வேண்டும். எனி எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நாம் ஆண்டவருக்காக இழந்திராதபடி அவர்களை நாம் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் சொல்லப்படுறது. யோவானை குறித்து சில அவன் எப்படி ஏன் அப்படி எரிந்து பிரகாசித்த தெரியுமா? அவன் ஊழிய வித்தியாசம், அவன் உடுப்பு வித்தியாசம், அவன் உணவும் வித்தியாசம், அவட பிரசங்கமும் வித்தியாசம், அவருடைய வாழ்க்கையும் வித்தியாசம், அவருடைய பிறப்பும் வித்தியாசம். நான் இப்படி சொல்றதே வித்தியாசமா போல இருக்கிறது போல இருக்குது இல்லையா? இந்த அவட மிகப்படுத்தி சொல்லலை. தன்னிடத்தில் வந்து மத தலைவர்களை பார்த்து சொன்ன வெறியும் பாம்பு குட்டிகளை ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் சொல்ல வழிதடாது. இப்பொழுதே கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, கறிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டாக்கப்படும். அவ்வளவு பலம் இருந்த ஒரு ஆவியர், பாவமுள்ள ஒரு மனுஷனை பார்த்த போது நீ மனம் திரும்ப சொல்லி தைரியமாக பேசுற அளவுக்கு அவர் ஆம்பியில பலம் இருந்தது இல்லை. கவனிங்க, இன்னைக்கு நாம ஏன் அவ்வப்போது நினைஞ்சு குழஞ்சி சரிந்து போறோம் தெரியுமா? நம்முடைய ஆவியிலே நமக்கு பலம் இல்லை. We have no enough strength in our spirit to preach the gospel. ஆண்டவருடைய நற்செய்தியை தைரியமாக மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க அளவுக்கு நம்முடைய ஆவியில பலம் இல்லை. சரீரத்துல பலம் இருக்குது, அறிவு இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆனா மற்றவங்களுக்கு கர்த்தருடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை நமக்கு சொல்றதுக்கு நம்முடைய ஆவியில நமக்கு பலம் இல்லை. சீக்கிரம் ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், அவங்களை பிடிச்சு பரிசேயர் அவங்களை பயமுறுத்தி அனுப்புறாங்க, இனிமேல் அந்த நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது, பேசினால் சோ அண்ட் சோ பயமுறுத்தி அனுப்புற. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? போய் எல்லாரும் கோடி இடத்திலிருந்து செபிக்கிறது, ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய நற்செய்தியை நாங்கள் சொல்லுவதற்கு நீர் எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் கூடி இருந்து செபித்த போது கூடி நிற்கும் போது அதை பார்த்து பயப்படாமல் அவனை பார்த்து பல்லு நிரும்பி கல்லுகளோடு நின்றவர்களையும் சட்டை செய்யாமல் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை பயப்படாமல் துணிகரமாக அவன் பேசக்கூடிய காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அவனுக்குள்ள இருந்த ஆவியின் பலம் தான். பாரு, we need enough strength in our spirit to preach and proclaim the gospel of Christ. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் தைரியமாக பிரசங்கம் பண்ணுவதற்கு பிரசன்ட் பண்ணுவதற்கு நமக்கு நம்முடைய ஆவியில பலம் இருக்கணும். பாருங்க, பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரை வனாந்திரத்துல குடியிருந்தானாம். யாரு? யோவான். வனாந்திரத்துல குடியிருந்து என்ன செய்தானாம்? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு வனாந்திரத்தில் இருந்து தேவனோடு நெருங்கி உறவாடி 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 அவர் குரலை கேட்டு கேட்டு தேவ ஆவியால நிரப்பப்பட்டு அவனுடைய டைம் வந்த போது வந்தா, ஒரு நாள் வழியில வேகமாக வந்தான். தரலான பரிசேரும் சதிசேரும் ரிலிஜியஸ் லீடர்ஸ் நிக்கிற அவங்களை பார்த்து சொல்றாங்க, மனம் திரும்பு. வந்ததும் வந்தான், வெளியில வந்த அவனுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்பு. பல்லோர் ராஜ்யம் சமீபமா இருக்கு. அவன் பயப்படுது, எந்த இடத்துல அவன் பயப்படுது? இப்படி அவருடைய ஆவியில் இருந்த பலம் தான். பேதர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசுவை மறுதளித்தோம் ஒரு பெண் முன்னாக கூட. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதே பேதுரு பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்ட பிற்பார் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தைரியமாக வெளிப்படுது. நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இவர்தான் பாவங்களில் இருந்து உங்களை மீட்டு ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி தைரியமாக பேதுரு பேசுனதுக்கு காரணம் என்னங்க? அதே பேதுரு தான், அதே பேதுரு. ஆனால் தேவ ஆவியான நிரப்பப்பட்டா பாருங்க, பரிசுத்தாவை நிரப்பப்பட்டா பாருங்க, எழுப்பி நின்றா பாருங்க, நீங்கள் கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்ப என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அதே பேதுரு நடந்து என்னங்க? ஒரே ஒரு காரணம், தேவ ஆவியான நிரப்பப்பட்டார், தேவையான பலத்தை பெற்றார், ஜனங்களுக்கு தைரியமாக சாட்சி சொன்னாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்தனர் வெட்கப்படேன் அப்படி சொல்றாரு இல்லையா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்தனர் வெட்கப்படாது, ரட்சிக்கிறதுக்கு தேவ பல இஸ் த பவர் ஆஃப் காட் சால்வேஷன் அப்படி சொல்றாரு. அது ரட்சிக்கிறதுக்கு தேவம் கோஸ்பல், அது தன்னகத்தே தேவ பலத்தை கொண்டிருக்கு. சுவிசேஷம், சுவிசேஷம் வல்லமை உள்ளது, அது ஜனங்களை விடுவிக்க வல்லது. சுவிசேஷம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு. திஸ் இஸ் காஸ்பல், வேத வாக்கியங்களின்படி. ஒன்று கொண்டு பதினஞ்சாம் மதியத்தை நாம் இதை வாசிக்கிறோம். என்ன கருமையான உங்களே, யோவான் கொஞ்ச காலம் தான், ஆனா அவன் பிரகாசிக்கிறவன், மரித்தும் இன்றைக்கும் அவன் பேசிக்கொண்டதை காரணம் என்ன? அவன் வாழ்ந்த வாழ்க்கை. அது நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். அவன் இருக்கிற சில சிறப்பு கொஞ்ச நேரம் அவனை குறித்து சொல்ற கொஞ்சம் கேளுங்க. இந்த யோவான் ஸ்தானத்தில் இருக்க சில சிறப்புகள் அவனை பார்த்து சொல்றாரு. அவன் இருந்து பிரகாசிக்கிற உலகில் சொன்ன காரணம் அவன் வாழ்க்கை தான் காரணம். அவனு வானத்திலிருந்து கொதிச்சவன் அல்ல, நம்மளை போல மாமிசத்துல பிறந்தவன். ஆனா அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறதாக பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. ஏன் அப்படி சொன்னார் என்பது குறித்து அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். பல காரியங்களுக்கான ஒரு சில காரியங்கள் சொன்ன கவனிங்க. யோவான் ஸ்தானத்திற்கு ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? என்ன கவனிங்க, யோகாசனத்துக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அவன் எப்போதும் ஜனங்களை கிறிஸ்துவன் பக்கமாகவே திருப்புவான். யோவான் சுவிசேஷத்தை நான் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானத்திற்கு சீசராக இருந்தவர்கள் அவன் உடத்தில் நிற்கும் போது இயேசு அதன்படி இறந்து போகும்போது அவன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி சொன்ன போது யோவான் ஸ்நானோடு இருந்தவர்கள் இயேசு பின்னால போயிட்டான்பா. யோவான் ஸ்நானத்துக்கு ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்ன, எப்பயும் ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கமாக இதுதான் தேவ ஆவின சேர பெரிய வேத பெரிய காரியம். எப்பொழுதும் ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புறது தேவ ஆவின பெரிய வேலைப்பாரு. யோவான் ஸ்நானம் சாகும் போது அவனுக்கு ஒண்ணுமே இருக்கு, பரலோகத்தின் அவருடைய ஸ்தானம், அவருடைய அழைப்பு, அவருடைய அபிஷேகம் சொல்லி முடியும். ஜனங்களை எப்பொழுதும் கிறிஸ்துவின் பக்கம் திருப்புறவனாக இருப்பான். எனக்கு அருமையாக கொள்ள, நாமும் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். இருந்தால் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை, தேவனை அறியாமல் வாழுகிற ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்புறவனாக இருக்கணும். சிஸ்டர் பிரதர், நீ எத்தனை வருஷம் வாழ போறா என்பது உனக்கு தெரியாது. இதோ 2009 இந்த ஆண்டு முழுவதும் இந்த வருஷம் வரைக்கும் இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தேவன் உனக்கு கிருபை அளித்திருக்க, கிருபை பாராட்டியிருக்க. 2010 நான் பிரவேசிக்க போறது தேவனுடைய பலத்த கிருபை என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவின் பக்கமாக திருப்ப முடியுமோ அத்தனை பேரை நாம் கிறிஸ்துவ பக்கம் திருப்பிடணும். உலகத்தின் பின்னாலே போய்கொண்டிருக்க ஜனங்களை, பிசாசுக்கு பின்னாலே போய்கொண்டிருக்க ஜனங்களை, பாவத்துக்கு பின்னாலே போய்கொண்டிருக்க ஜனங்களை கிறிஸ்துவுக்கு பக்கம் திருப்புற மாபெரும் உன்னதமான பணியிலே நீயும் நானும் ஏன் உயர்ந்து நிற்க கூடாது? அப்படி இருந்தோமானால் நீயும் நானும் பிரகாசிக்கிற நட்சத்திரம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஒரு வசனம் படிங்க, தானியேல் 12:3 பண்ணிக்கிறேன், சீக்கிரம் பாருங்க, தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல் படி,
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளிய போலவும்
அநேகரைவர்கள்
நட்சத்திரங்களை போலவும்,
நட்சத்திரங்களை போலவும்
என்றென்றைக்கும்
உள்ள சதா காலங்கள் என்ன செய்வார்களா?
பிரகாசிப்பார்கள்.
Ever and ever and forever. There's no end. There's no end. Ever and ever and forever. Endendrikkumulla sada kaalangalilum. Endendrikkumulla sada eternity. That is eternity. Endendrikkumulla sada kaalangalilum enna seivaargal? Prakashippaargal. Eppadiyam natchathirangalai pole. Eppadi prakashippaargalam? Natchathirangalai pole endendrikkumulla sada kaalangalilum prakashippaargal. Who is that people? அநேகரை நீதிக்குட்படுத்துறவர், அதாவது பாவத்திலே புரடுகிற ஜனங்களை நீதிக்குள்ளே கிறிஸ்துவின் நட்சதிக்குள்ளே சுவிசேஷத்துக்குள்ளே திருப்புறவர்கள், அதற்குள்ளே கொண்டு வருவர்கள். பாவத்திலிருந்து பரிசுத்த வாழ்க்கை, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அநேகரை நீதிக்குட்படுத்துறவர்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவர்கள், அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக திருப்புறவர்கள் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களும் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள். Beloved, this is truth. This is truth. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கு பூமியிலே நட்சத்திரங்கள் அழைக்கப்படுறவர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஏன்? வானத்திலே நாம் காணுகிற நட்சத்திரங்களுக்கும் முடிவு இருக்கு. அவர் வருகையின் போது வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று சொல்லப்படும். ஆகவே இன்னைக்கு நீங்கள் பார்க்க வானத்தில் பார்க்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருக்க போறதே அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிற நீயும் நானும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்க முடியும் என்று வேத வசனங்களுக்கு தெளிவாய் சொல்றது. அநேகரை நீதிக்குள் சிஸ்டர் பிரதர், உனக்கு இருக்கிற அறிவு, உனக்கு இருக்கிற ஆற்றல், உனக்கு இருக்கிற கிருபை, உனக்கு இருக்கிற வசதி, உனக்கு இருக்கிற வாய்ப்பு, உனக்கு இருக்கிற பொருள், வாட் எவர் எனிதிங் தட் யூ ஹேவ், யூ ஹேவ், அதை நீ பயன்படுத்து. யூ ஹேவ் டு யூஸ் இட். அதை பயன்படுத்தி எத்தனை பேரை நீ நீதிக்குட்படுத்தணுமோ, நீதிக்குட்படுத்த முடியுமோ, எத்தனை பேரை கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப முடியுமோ, எத்தனை பேரை ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்த முடியுமோ, உன்னால முடிந்த அளவுக்கு முயற்சி செய். Do it. Then you can be shine for Christ that you can call a star. இந்த பூமிக்குரிய நட்சத்திரம் ஒன்றும் பரலோகத்தில் பிரகாசிக்கப்படுறதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில வாழ், அவருக்காக பிரகாசிக்க என்றைக்கும் உள்ள சதா காலங்கள் அவர் நீயும் நானும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நமக்கு இருக்கிற அறிவு, பலம், சுகம், வாய்ப்பு, வசதி, இவைகளெல்லாம் ஜனங்களை கிறிஸ்துவின் பக்கம் திருப்ப நாம் செலவழிக்கணும். அப்படி இருப்போமா இருந்தால் நாமும் ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருப்போம் என்பதில் சந்தேகம். மார்க் 6:20 படிங்க. மார்க் 6:20 சீக்கிரம். மார்க் 6:20 முடிக்கிறேன்.
அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு.
யோவான் சாமி குறித்து ஒரு குறிப்பு சொல்லுது, அவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனுமாக. அவர் பிரகாசிக்கிறதுக்கு இருந்த அடிப்படை காரணம் என்ன? யோவான் ஸ்நானகன். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாகவும் நீதி உள்ளதாகவும் இருந்தது. பரிசுத்த வாழ்க்கையை இழந்த ஒரு மனிதன், ஒரு மனுஷி இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கவே முடியாது என்று கர்த்தர் சன்னிதானத்தில் நிற்கிற நான் சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன். பல வருஷ அனுபவங்கள் இருக்கலாம், வேதத்தை குறித்த அறிவு இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், வல்லமைகள் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், வட்டவர் எனத்தை. ஆனால் பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போன ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கவே முடியாது. அப்ப நீயும் நானும் ஆண்டவருக்கென்று பிரகாசிக்கப்படுமா இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீ பாதுகாப்பு. பைபிள் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது. உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நீதி உள்ள வாழ்வை, தூய்மையான வாழ்வை, பரிசுத்த வாழ்வை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம், பொறுப்பு உன் தலையில இருக்கு என்பதை நீ மறக்கக்கூடாது. நீ ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு இருக்கிற தடைகள், அது என்ன வடிவத்தில் வந்தாலும், அது என்ன உருவில வந்தாலும், அது மனிதர் வடிவில் வந்தாலும், பொருள் வடிவில் வந்தாலும், பண வடிவில் வந்தாலும், என்ன வடிவில் வந்தாலும், நீ அதை இனங்கண்டு அவைகளை அவைகளுக்கு விலக்கி உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பிரதான பொறுப்பு என்பதை மறக்கக்கூடாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தை, நீதியை இழந்த ஒரு மனுஷன் ஆசிக்கவே முடியாது. ஆகவே நான் உங்களை சொல்லுகிறேன், பாவம் நிறைந்த பூமியிலே வாழுகிற நீயும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்காய், உன்னையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் இயேசுவுக்காய், தூய்மையாக, நீதியாக, பரிசுத்தமாக வாழ வேண்டிய ஒரு பொறுப்பை நீ உணர வேண்டும். அதை நீ பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தை நான் உனக்கு புத்தி சொல்றேன். நான் வாழுகிற நாட்கள் கொடிய நாட்கள், உன்னை பாதுகாத்து எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள். 4:24 நீதிமொழி நான் பார்க்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ தானே காத்துக்கொள்ள, எந்த இருதயத்தை நான் தானே காக்கணும். என் மனைவி என் இருதயத்தை காக்கணும், பிள்ளைகள் காக்க முடியாது. நான் என் இருதயத்தை காக்கணும், அதில் என்று ஜீவ ஊட்டு புறப்படுது. ஆண்டவர் வாழுகிற இடம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், அதை நான் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வான் பண்ணி இருக்கிறார். தொற்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை, தொற்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்தருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று பிரசங்கம் சொல்லப்படும். தொற்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக அறிந்தோ அறியாமலோ செய்கிற பாவ கிரியைகள் தொற்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை உடனுக்குடன நடவாதபடியால மனுஷனுடைய இறுதி உள்ள கொஞ்சம் துணிகரம் கொண்டிருக்கு. எங்க இந்த பாரு, பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் இருக்கிறார், தூங்குறது போல ஆண்டவர் தூங்குறார். நான் உங்க சொல்றது கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் விசாரிப்பார், எல்லாவற்றையும் விசாரித்தார். உங்களுக்கு தெரியுமா, இன்று வரைக்கும் எருசலேமில் ஒரு சமாதானம் இருக்கு. இன்று வரைக்கும் பலஸ்தீனியருக்குரிய பிரச்சனையை, இஸ்ரவேலுக்குரிய பிரச்சனையை தீர்க்கவே இல்லை, தீர்க்கப்படவே இல்லை. எந்த நேரத்தில் யுத்தம் நடக்குமோ, ஈரான் இஸ் ரெடி டு அட்டாக் எஸ்டர். ஈரான் இன்றைக்கு அணு ஆயுத யுத்தங்களை எல்லாம், அணு ஆயுதங்களை எல்லாம் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க டிவியில பார்ப்பீங்க, எப்பொழுது இஸ்ரேல் தாக்குதல் ஆயத்தமாக அரசியல் பேசுறேன் கேளுங்க. இன்று வரைக்கும் சமாதானம் இல்லை, ஏன் தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. அக்கிரமக்காரருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும். ஆகவே புரட்சாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமிலே இந்த நிலைமை நீடித்துக் கொண்டே இருக்கு. அவங்க அமெரிக்க பிரசிடென்ட் என்ன, எந்த பிரசிடென்ட் வந்தாலும், எந்த மட்டமேச, எந்த சதுரமேச மகா நாடுகள், எந்த டிப்ளமேட்டிக், என்ன காரியம் நடந்தாலும், இன்று வரைக்கும் எத்தனையோ காரியங்களை நானும் பார்த்துட்டேன். ஆனா இன்று வரைக்கும் எருசலேமில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரல. காரணம் என்ன தெரியுமா? புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேமில் சமாதானம் இருக்கு. I speak the truth out of the Bible. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் ஆண்டவர் வச்சிருக்கார். ஆண்டவர் விசாரிப்பார். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. நம்மள மாதிரி எடுத்த போல டக்கு டக்கு டக்குன்னு எல்லாவற்றையும் அவர் செய்யறவில்லை. அவர் தான் இறைவன் ஆயிட்டது, தேவன் ஆயிட்டது. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கார். அந்த நேரத்துல அவைகள் விளங்கும். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவன். நாம் செய்கிற பிழைகள் தவறுகளுக்கு இந்த வாழ்க்கையிலேயே நாம் ஆண்டவரால் சிக்ஷிக்கப்பட்டு விட்டால் அதுக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா நான் எப்படியாவது தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஒருவேளை நீங்க யோசிப்பீங்க, அதானே அவன்லாம் ஞானஸ்தானம் எடுத்தான், சேர்ச்சிக்கு வந்தான், ஆனா அவன்லாம் பாவத்துல வாழ்றானே, ஆனா அவன் நல்லா இருக்கான் தானே. நாம பொதுவா நல்லா இருக்க என்ன சொல்லுமா, ஹலோ நாம நல்லா இருக்குன்னு சொன்னா தெரியுமா, அவன் நல்லா இருக்கிறதான். அவன் ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தாலும் சேர்ச்சுக்கு வர இல்லை, ஒழுங்கா ஜபிக்கிற இல்லை, வேதம் வாசிக்கிற இல்லை, ஆண்டவர் தேவர இல்லை, ஊழிய செய்யறதில்ல, தசோபாவம் கொடுக்கிற இல்லை. ஆனா அவன் பாரு, அவன் நல்லா இருக்கு. அவன் பிள்ளைகள் எல்லாம் செழிச்சிருக்கிறாங்க, அவங்க பிள்ளைலாம் படிக்கிறாங்க. அவங்ககிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, வேலை இல்லையா, கார் இல்லையா, வீடு இல்லையா, வேற இல்லையா, பொருள் இல்லையா, நகை இல்லையா, எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ஊழல் நீங்க சொல்லுங்க. இருக்கும். நீங்க நல்லா இருக்காண்ட அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் காசு இருக்கணும், பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், நகை இருக்கணும், நல்ல உடுப்பு இருக்கணும், வேற என்ன சொல்ற, நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது மனுஷனுடைய கணிப்பு, இது நம்ம பார்வை, நம்முடைய கணிப்பு. அவன் நல்லா இருக்கு. ஆனா ஒரு கணனை யோசிப்பாரு, இப்படிப்பட்டவங்க தேவனுக்கு முன்பாக நல்லா இருக்கிறார்களா? கொஞ்சம் ஏன் நீ சிந்திக்க கூடாது? அவன் அநியாயமாக வாழ்றான், நீதி கேடோட வாழ்க்கையில் இருக்கிறது, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறான், தேவனை தேடாமல் வாழ்றான், ஆனா ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், ஆனா நல்லா இருக்கிறான். இப்ப நாம என்ன சொல்றோம், அவன் நல்லா இருக்கான் பா. இது நம்ம பார்வையில். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க சிந்திச்சு பாருங்க, தேவனுடைய பார்வையிலே அவங்க நல்லா இருக்கான்னு சொல்லி நீ ஒத்துக்கொள்ள முடியுமா? அவன் நம்முடைய கணிப்பு தேவனுடைய கணிப்பு இல்லை, நம்முடைய பார்வை தேவனுடைய பார்வை அல்ல. அது நாம் நினைக்கணும். ஆகவே தேவ பார்வையிலே ஒருவன் நல்லாக இருக்கணுமா இருந்தால், முதலாவது அவன் தேவனுக்கு முன்பாக பாவம் மற்றவனாக இருக்கணும். தட்டித்த முதலாவது ஹலோ, தேவனுக்கு முன்பாக ஒருவன் நல்லாக இருக்கணுமா இருந்தால், முதலாவது அவன் பாவம் மற்றும் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு, நீதி உள்ள வாழ்வு அவன் வாழணும் பாரு. அதுதான் அதுதான் தேவ பார்வையில ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. நம்பர் டூ, அவன் பாவம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்து தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவனாக இருக்கும். தனித்த ரியல். சில பரிசுத்தமா இருப்பான், அவங்களால ஒரு பிரச்சனையும் இருக்க, பரிசுத்தமா இருப்பான், நீதியா இருப்பான், உண்மையா இருப்பான், ஆனா தேவ சித்தத்தை நிறைவேற்ற. நான் வாரேன், ஆண்டவர் ஆராதிக்க சோத்துறீங்க, என்ன விட்டுருங்க பாஸ்டர், என்னால சபையிலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வாரேன், பாட்டு பாடுறேன், ஆராதிக்கிற சோத்துறீங்க போறேன். இதை பார்க்கும்போது நாம் என்ன யோசிக்கிறோம், அதானே அவங்கள மாதிரி இருந்துட்டு நாமளும் போயிட்டான், நமக்கும் ஒரு பிரச்சனை, அப்படி இருந்துட்டா நல்லதே அப்படின்னு சொன்ன. அப்படின்னா இயேசுவும் பரலோகத்திலே இருந்திருக்கலாம், அவரும் இந்த பூமியில மனுஷனாக வந்து இவ்வளவு நெருக்கடி, நான் முழுக வேண்டிய ஸ்நானம் ஒன்று உண்டு உண்டு அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுதுன்னு ஆண்டவர் சொன்னார். ரைட், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுதுன்னு சொன்னார். அப்படியே அவர் பேசாம இருந்துக்கலாம் தான். சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக பாவம் இல்லாத ஒரு தூய்மையான வாழ்வு வாழ்க்கை ஒப்புக்கொள்ள பிரகாசிக்கிற வாழ்க்கை. மட்டுமல்ல தேவனுடைய நோக்கத்தை தேவனுடைய சித்தத்தை உடைய வாழ்க்கையில நிறைவேற்ற பிரயாசப்படும், அதுதான் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. இதுதான் பிரகாசிக்கிற வாழ்வு. யோவான் ஸ்நானகன் இதைத்தான் அவன் செய்தான், இப்படித்தான் வாழ்ந்தான். ஆகவே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னான், அவன் இருந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்க நாமும் தயவுசு கொஞ்சம் சிந்திச்சு சீதைக்கு பார்த்து நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, தேவனுக்கு முன்பாக நன்றாக இருக்குதா அல்லது உலக பார்வையில நல்லாக இருக்குன்னா என்ன கவனிங்க. இன்றைக்கு எல்லாம் அநேக சொல்றதை இந்த காதால கேட்டு 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 இன்று வரைக்கும் என் காது கேட்கிறது, அவன் நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கா, அவன் நல்லா. இது எல்லாம் நம்முடைய கணிப்பு, நம்முடைய பார்வை, நம்முடைய நினைப்பு. ஆனா தேவ பார்வையில் அவன் நல்லா இருக்கானா அதான் கேள்விதான். போட்டு காட்டு சொன்னேன், நட்சத்திரம் பிரகாசிக்கும், நீங்களும் நானும் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும். நம்பர் டூ, அந்த நட்சத்திரம் செய்த இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை கிறிஸ்துவண்டை லீட் பண்ணி, ஐ மீன் வழி நடத்தி. They don't know the direction. ஏ, கிழக்கிலிருந்து வாரான், தூரத்திலிருந்து வாரான். அப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்ன ஓட்டமா நாங்க இருந்தது, அல்லது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இப்ப என்ன நமக்கு இருக்கிற என்ன வாகன போக்குவரத்து இந்த இல்லையே, போர்ட பார்த்துட்டு வரது எங்க போறோம், மெப்ப எடுத்து போர்ட பார்த்துட்டு வரது. அந்த நாள் அப்படி நம்ம இருக்கு, அவங்க ஒட்டகத்துல வந்திருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய கணப்பு படி கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணியிருக்கேன். ஈரானில இருந்து வந்திருக்கேன், கிழக்குல இருந்து. என்ன கவனிங்க, இந்த நட்சத்திரம் அவர்களை கச்சிதமாக கிறிஸ்து கொண்டு நடத்தியிருக்குப்பாரு. அது படிங்க, இரண்டாம் அதிகாரம் மத்தேயு 2:9 நினைக்கிறேன், படிங்க மத்தேயு 2:9 சீக்கிரம் படி. மத்தேயு 2:9.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை,
பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து
நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்று,
பாத்தீங்களா, பிள்ளை இருந்த இயேசு கிறிஸ்து பிள்ளையாக சிசுவாக இருந்த ஸ்தலத்துல வந்து வந்து நிற்கும் வரைக்கும் அவங்களுக்கு முன்பாக அந்த நட்சத்திரம் என்ன செய்திருக்குது, போய்கொண்டே இருக்குது. என்ன கவனிங்க, அந்த இடத்துல கொண்டு விட்டா பிறகு அந்த நட்சத்திரத்தை இவர்கள் காணவே முடியல. பிகாஸ் அதோட டியூட்டி முடிஞ்சு, அதோட ஊழியம் முடிஞ்சு, அதோட வேலை முடிஞ்சது பாருங்க. ஆகவே பிள்ளை இருக்கிற ஸ்தலத்துக்கு நேராக வந்து நிக்கு வரைக்கும் வழிகாட்டிட்டே வந்தது. ஏசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு, எந்த இடத்துல பிறந்திருக்கா என்பதை அந்த நட்சத்திரம் அவங்களை டைரக்ட் பண்ணிட்டே இருக்குது, அந்த நட்சத்திரம் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. ஏசு கிறிஸ்து இருந்த இடத்து ஸ்தலத்துக்கு மேல வரும் வரைக்கும் அது வந்துச்சுது, அதுக்கு பிறகு போயிட்டு. இவங்கள் என்ன செஞ்சாங்க, பிள்ளையை கண்டு தாழ விழுந்து பணிந்து அவங்க காணிக்க எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. சொன்னா பார்க்கணும். ஆகவே இந்த நட்சத்திரம் செய்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், அது சாஸ்திரிகளை டைரக்ட் பண்ணிருக்குது, வழி நடத்திருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஜாக்கிரதா இருக்கு. ஜனங்கள் உலகத்திலே தடுமாறாங்க, வாழ்க்கையில பயங்கரமான போராட்டம், பிரச்சனைகள், வியாதிகள், பில்லி சூனிய கட்டுகள், குடும்ப பிரிவுகள், எத்தனை எத்தனை ஜனங்கள் வழி தெரியாமல் டைரக்ஷன் தெரியாமல் திடுறாங்க. நாம் ஒரு நட்சத்திரமாக இருந்து அவர்களை கிறிஸ்துவண்டை டைரக்ட் பண்ணுகிறவர்களாக நீங்களும் நானும் ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இருக்கக்கூடாது? இன்றைக்கு உலகத்திலே வளர்ந்த பல ஸ்தாபனங்கள், பல இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்தந்த தொண்டர்கள் அந்தந்த கட்சிகளுக்கு நேராக ஜனங்களை டைரக்ட் பண்ணிடுறாங்க. ஆகவே அந்தந்த கட்சிகள் ஸ்தாபனங்கள் வளர்ந்திருக்குது பாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்திலே பாவத்திலே வாழ்றவர்கள், தேவன் அறியாமல் ஜீவிக்கிறவர்கள், பாரம்பரியங்களிலே கட்டுண்டு கிடக்கிறவர்கள், மதம் என்றும் சமயம் என்றும் சினிமா என்றும் படிப்பென்றும் விளையாட்டென்றும் இறைவனை மறந்து ஆண்டவரை மறந்து மனம் போல ஜீவிக்கிறவர்களை கிறிஸ்துவண்டை டைரக்ட் பண்ணுற நட்சத்திரங்களாய் நீயும் நானும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் பாரு. So we have to direct the people towards Christ. Christ one day, janangalai direct pandravanaga neengalum naanum irukka. Na oru kelvi kekkiren. Idhu varai neengal ketta seidhiyin saaram. Idhu varai neengalum naanum ethana perai Christ one day direct pannirukka. Manushan edho oru valiyila poikitte irukkaran. தனக்கு தெரிஞ்ச வழியில போய்கிட்டே இருக்கிறான், அது பாவ வழி, ஆனா அது சரி என்று அவன் நினைச்சு போய்கிட்டே இருக்கிறான். ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைக்கு நம்முடைய வாழ்க்கையில இடைமறிப்பு, இங்க வாப்பா நீ போற வழி பிழை, நீ போற நீ வாழ்ற வாழ்க்கை தவறு, இங்கமா திரும்பு, மறுபக்கம் திரும்பி ஆண்டவர் இயேசு இடத்துல வாழ்ந்து சொல்லி நாம் அவர்களை கொண்டு வந்தால் நாமும் ஒரு நட்சத்திரம் தான் பாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமே, நம்மையும் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்மையும் இடைமறித்து நம்மையும் கிறிஸ்துவண்ட டைரக்ட் பண்ணபடியாத்தான் நாம் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தொழுது ஓடுறோம் இல்லையா? ஆகவே நாமும் மற்றவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வழி நடத்துறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகத்திலே ஜனங்கள் கெட்டு போறதுக்கு தவறி போறதுக்கு ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு காரியம் மிஸ் காய்டிங். ஹலோ, இன்னைக்கு உலகத்திலே அநேக ஜனங்கள் தவறாக போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் தவறான வழி நடத்தும். ஹலோ, டேக் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இந்த தேசத்தில் எத்தனை வாலிப பிள்ளைகள், ஹலோ, எத்தனை வாலிப பிள்ளைகள் தவறான வழிதத்துக்குள்ள எம்பிட்ட வழியால் அவருடைய வாழ்க்கையே தடுமாறி போயிடுது. நான் சொல்றது சரி, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த தேசத்துல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை கெட்டு போயிடுது. காரணம் தெரியுமா, அவர்கள் தவறான வழிநடத்தலுக்கு செவி கொடுத்தபடியால் அவர்கள் வாழ்க்கையிலே தவறி போனார்கள், தடுமாறி போயிருக்கு. அப்படிப்பட்ட அநேக வாழ்வு பிள்ளைகளை திரும்ப கொண்டு வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் அவருடைய பாவ காரியங்களை ஆழமாக போய்விட்டார். அவர் நீயும் நானும் நட்சத்திரத்தை போல ஜனங்களை கிறிஸ்துவண்டை நடத்துறவர்களாய் வழிகாட்டுறவர்களாய் டைரக்ட் பண்றவர்களாக இருக்கணும். நம்பர் 3, சாரி நான் முடிகள், இந்த நட்சத்திரத்தின் மூன்றாவது அம்சம் என்னவென்றால் இந்த 10வது வசனம் சொல்றது 2:10 மத்தேயுல, அவர்கள் அந்த ஆனந்த அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த நட்சத்திரம் நாம் கற்றுக்கொள்ற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா, இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளை சந்தோஷப்படுத்து. ஹலோ, நான் சொன்னது போல வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்குதானே, ஆனா அந்த நட்சத்திரங்கள் ஒன்றும் இந்த சாஸ்திரிகளை சந்தோஷப்படுத்தல. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்த போது கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகும். நாம் நட்சத்திரத்தை கற்றுக்கொள்கிற மூன்றாவது சத்தியம் காரியம் என்னவென்றால், நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவருடைய சந்தோஷ வாழ்க்கைக்கு சகாயர்களாக நாம் இருக்கிறோம். So we have to help to somebody. மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாக சமாதானமாக நம்பிக்கையாக வாழ்வது. இவ்வளவு தூரம் அந்த நட்சத்திரம் டிராவல் பண்ணிடு எதற்கு தெரியுமா, அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் இடத்துல சேர்ப்பது. சோ தேவ பிள்ளைகளாகி நாமும் மற்றவருடைய சந்தோஷத்துக்கு சகாயமாக உதவி உள்ளவனாக்கிறது. என்ன கவனிங்க, பொதுவாக இன்றைய இந்த நவ நாகரிக உலகம் என்ன தெரியுமா, நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், என் குடும்பம் சந்தோஷமா இருந்தால் போதும். மனசாட்சியத்தோடு சொல்ல, இஃப் யூ கோ அவுட், நீ வெளியில போவீங்களா, இந்த குக்குறத்தை இந்த வாசகம், நான் சந்தோஷமா இருந்தா போதும், என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும். மனுஷன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழிகளில முயற்சி செய்கிறான். மனிதன் தான் விரும்புகிற சந்தோஷமோ அல்லது மகிழ்ச்சியோ ஆனந்தமோ பரவசமோ வட்டுவராத அடைகிறதுக்கு பல தவறான வழிகளிலே முயற்சி செய்கிறான். ஆனாலும் அவன் விரும்பின சந்தோஷத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. பணத்தை செலவழிக்கிறான், நேரத்தை செலவழிக்கிறான், தனக்கு உண்டானவர்களை செலவழிக்கிறான், என்னென்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கணும். ஆனாலும் அவன் விரும்புகிற அவன் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை அவனால் அடைய முடியாமல் போய்விட்டது. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு மெய்யான சந்தோஷத்தை நாம் அவர்களுக்கு ஊட்டுறவர்களாக காண்பிக்கிறவர்களாக பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் தெரியுமா, வாட் இஸ் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் என்ன என்னங்க, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுற நட்சத்திரம் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே அவன் மெய்யான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டுமா இருந்தால் சமாதான பிரவாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தில் உள்ளத்துல வந்து வாசம் பண்ணியே ஆகணும். அல்லது போனால் அவன் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவனால் அடையவே முடியாது. ஒருவேளை அவன் காசத்துல ஒழிச்சு அவன் ஊர்லா போகலாம், நல்ல வெயில் அடிக்கிற நாலு நாட்டுக்கு பறந்து போயிட்டு வரலாம், அங்க போய் நல்ல 5-star ஹோட்டல் எல்லாம் அது வேற ஸ்டார் ஹோட்டல் வழியெல்லாம் இருந்து அவன் விரும்பலாம், ஸ்விம் பண்ணலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், அவன் விரும்புறதை செய்யலாம், எதெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வரான் பாரு. திரும்பி வரும்போது அவன் சந்தோஷத்தை வரான். அங்க இருக்கும் போது கொஞ்சம் சந்தோஷப்படுறான். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, அனுத்தியமான பாவ சந்தோஷம். ஏப்ரல் 11 மத்தியத்தை நான் வாசிக்கிறேன். மோசையை குறித்து சொல்லப்படுது, அவன் அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து அப்படின்னு. அரண்மனை ஜீவியத்தில் இருந்த அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை விரித்து ஆண்டவர் இயேசுவுக்காக அரண்மனை விட்டு வெளியேற தேவ மனுஷன் அவன் மறித்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கான். ஆகவே பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஹலோ, பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் நம்மை அறிவுக்கு நேராக கொண்டு போகும். மறந்துடக்கூடாது. அற்ப நேரம் சொற்ப நேரம் சந்தோஷம். கொடிக்கிறான், நல்லா கொடி கொடிச்சுதான் அவனுக்கு அந்த இடத்துல பறக்கிறது போல இருக்கு. நான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கேட்டிருக்கேன், எனக்கு அந்த அனுபவம் நான் கேட்டிருக்கேன். ஆனா அவன் குடிச்சா அவன் அந்த இடத்துல பறக்கிறது போல இருக்கும். பிரச்சனையெல்லாம் மறந்து அவன் ஒரு கவிஞ்சி போல ஆகிடுவான் பாரு. எங்க ஊர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் குடிச்சான்னு சொன்னா பக்கத்துல உடனே பாட துவங்கிடுவான். குடி குடி குடிச்சானா குடிச்சு போட்டு பெருசா கூட்டு பாடலாம், பாடு பாடும், பாட்டு பாடணும். அப்படியே கவிஞனாக மாறணும். வெக்கம் இருக்காது, துக்கம் இருக்காது. அந்த கொஞ்ச நேரம் அந்த போதை இருக்கும் வரைக்கும், அந்த போதை அடங்கும் வரைக்கும் அவனுக்கு அவனுக்கு கவலை உள்ளே இருக்கும். ஆனா அது அவனுக்கு தெரியாதபடி அவன் இருக்கிறார். அந்த போதை அப்படி செஞ்சுட்டு ஆனா அது போன பிற்பாடு டபுளாக இன்னும் வருது கவலை பாரு. ஹலோ. ஆனால் ஒரு மனுஷன் மெய்யான சந்தோஷத்தோடு சமாதத்தோடு அவன் வாழ்வோடு வருதான். மனுஷுடைய இருதயத்தில் வரணும். அவர்தான் சமாதான காரணம், சமாதான பிரபு, சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் தேவன் என்றெல்லாம் வேதம் வருது. ஆகவே ஒரு மனுஷன் வரும்பெறும் மெய்யான சமாதானமோ சந்தோஷமோ அவன் அடைய வேண்டும். அருந்தால் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அவன் தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்துக்குள்ள வந்து அவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அடிஞ்சு சொல்லுவேன், அங்கதான் சந்தோஷம் சொன்ன கேளுங்க. ஆண்டவர் இயேசுவோடு நாம் நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையிலே நமக்கு சில நேரங்களில் போராட்டங்கள் வருது, உபத்திரங்கள் வருது, கஷ்டங்கள் இருக்குது, குறைபடுது. ஆனால் அதை மத்தியில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உறங்கி கிடக்கும். ஏன் தெரியுமா? அவருக்காய், அவருடைய நாமத்து நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம், அவருடைய ராஜ்யத்து நிமித்தம் நான் பாடு அனுபவிக்கிறேன் என்கின்ற அந்த உண்மை நமக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்? அமைதியையும் ஆறுதலையும் சமாதானத்தை கொண்டிருப்பார். ஆனா உலக பிரகாரமாக நாம உபத்திரப்பட்டு நமக்குள்ள என்னங்க ஆறுதல் வரப்போகுது, என்ன சமாதானம் வரப்போகுது, என்ன சந்தோஷம் வரப்போகுது? என்ன கருமானுக்களே, இந்த நட்சத்திரம் முதலாவது அது பிரகாசிக்கிறதாக இருந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுக்காக பிரகாசித்துள்ளாக இருக்கும். இரண்டாவது, அது கிறிஸ்து ஒன்றை டைரக்ட் பண்ணிருக்க வழிகாட்டி இருக்கிறது. நாமும் உலகத்திலே திசை தெரியாம ஜனங்களுக்கு கிறிஸ்து ஒன்றை அவர்களை டைரக்ட் பண்றவர்களாக வழிகாட்டுற நட்சத்திரங்களாக இருக்கும். மூன்றாவது, மற்றவருடைய சந்தோஷ வாழ்வுக்கு சகாயராக, அதாவது உதவி செய்வர்களாக நாம் இருக்கும். மாறாக இருக்கிற சந்தோஷத்தை நாம கெடுத்துடக்கூடாப்பா. ஹலோ, சில பேர் என்ன செய்வாங்கன்னா இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்துருவான். கதைக்க கூடாதவங்களை கதைச்சு அவங்க இருதத்தை உடைச்சு போடுவாங்க, செய்யக்கூடாதவங்களை செஞ்சு இருக்கிறதையும் துளைச்சி போடுவாங்க. நீயும் தேவனுடைய மனுஷனே அப்படி செய்யாதபடி பார்த்து, ஏதாவது ஒரு விதத்தில் மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வாழ்றதுக்கு முன்னாலே ஏதாவது செய்ய முடியுமா? செய் என்றால் எதை விதைக்கிறாயோ அதைத்தான். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய முடியும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அதையே நீங்களும் மற்றவர்களையும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம், நிம்மதி, அமைதி இவைகளை நாம் எந்த விதத்திலும் கெடுத்துடக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்திலும் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்றதுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும், சகாயராக இருக்கணும். பைபிள் சொல்றது அன்னைக்கு ரோமர் 12 அதிகாரத்திலே 15 வசனத்தில், சந்தோஷப்படுற உடனே சந்தோஷப்படுங்க, அழுகிற உடனே அழுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சந்தோஷப்படுறவுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிற உடனே அழுங்க சொல்லி. நம்ம நாட்டில் யாவது உடத்துல செத்தவிடன்னு சொன்னா 4 பேர் சேர்ந்து போய் சோகன்னு அழுவாங்க. அதுக்கு என்னென்ன அழுகிறானோ அது வருது, அது வேற. ஆனா சந்தோஷப்படுறவுட போய் சந்தோஷப்படுறத நாம தேடித்தான் கண்டுபிடிக்கும். ஒருவேளை நாம வெளியில சந்தோஷப்படுறவர்களும் காண இருந்தாலும் உள்ள உண்மையாகவே மற்றவருடைய உயர்வில மற்றவருடைய நல்ல வாழ்வில நாம் சந்தோஷப்படுறோமா, அதைத்தான் தேவன் பார்ப்பார். ஆகவே நான் உன்ன சொல்றேன், மற்றவருடைய சந்தோஷத்துக்கு சமாதான வாழ்வுக்கு ஏதாவது விதத்தினை உதவி செய்தியா இருந்தால் உன்னுடைய வாழ்விலும் ஒரு நெருக்கம் வரும், உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்ட துன்பமான நேரம் வரும், அப்போது உனக்கும் உனக்கு உதவி செய்ய நன்மை செய்ய நாலு பேர் ஆண்டவர் வச்சிருப்பார் என்பது சத்தியம் என்று நான் சொல்றேன். ஆகவே மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை சமாதத்தை நாம் உடைச்சுடாதபடி கெடுத்துடாதபடி அவர்கள் சந்தோஷமாக வாழ்றதுக்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் உதவியாக இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை திரும்ப அதுக்கு நம்ம கட்டுறோம். அந்த நாமத்துக்கு மயம் உண்டாகட்டும். அவர் மூன்று காரியத்தை நான் பார்த்தோம், நட்சத்திரம் அது பிரகாசிக்கிறதா இருந்தது, கிறிஸ்துவோடைய வழக்கத்தில் இருந்தது, அது சாத்தியங்களுக்கு சந்தோஷம் உள்ளதாக உண்டாக்குதாக. நாமும் இந்த நாட்களிலே அந்த நட்சத்திரத்தை போல கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு பயபக்தியுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்வோம் என்றால் நாமும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக இருப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் தேவசி எழுந்து நிற்போமா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். என கருமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தை போல இந்த மூன்று காரியத்தை நாம் கவனிப்போமா? அது பிரகாசிக்குதா இருக்கும். நட்சத்திரம் ஜொலிக்கணும் பாருங்க, ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்கணும் பாருங்க, அது தன் வெளிச்சத்தை இழந்து விட்டால் அது நட்சத்திரமே இல்லை பாருங்க. அதனால பிரயோசனம் இல்லை. தேவ பிள்ளைகளாகி நாமும் ஒரு பிரகாசம் உள்ள வாழ்க்கை, ஒரு தூய்மையான வாழ்வு, ஒரு நீதி உள்ள வாழ்வு வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போம். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னு நாம் பார்க்கணும். நம்மை குறித்தும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லட்டுமே. நாம் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு இருக்கிற தடைகள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிப்போம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அவைகளை நாம் அகற்றுவோம், அப்புறப்படுத்துவோம். அடுத்த வருஷமாவது ஆண்டவர் இயேசுவுக்காக பிரகாசிப்போம். மட்டுமல்ல, மற்றவர்களை கிறிஸ்துவனை நடத்துறவர்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய சந்தோஷ வாழ்வுக்கு சமாதான வாழ்வுக்கு நாம் உதவி செய்வர்களாக சகாயம் பண்ணுவதாக இருக்கும். அப்படி செய்வோம் அறிந்தால் நாமும் ஒரு நட்சத்திரம் என்பது சந்தேகம். தங்களை மூடுவோம்.